இயேசு கற்பித்த அனைத்தும் என்ற நம்முடைய வேத பாடத்தை இன்று தொடரலாம். இந்த தொடரை நாம் பல பகுதிகளாக பார்த்து வருகிறோம். இப்பொழுது மத்தேயு 23 அதிகாரம் 26 வசனத்துக்கு இன்றைக்கு வந்திருக்கிறோம். இயேசு சொல்கிறார், குருடனான பரிசேயனே, போஜன பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. ஒரு மாய்மாரக்காரன், அது முந்திர வசனத்தில் மாய்மாரக்காரன் என்று சொல்கிறார். மாயக்காரனுடைய அடையாளம் என்னவென்றால், அவனுடைய உள்ளான ஜீவியம் வெளிப்புற ஜீவியத்துக்கு ஒத்திருக்காது. பெரும்பாலான கிறிஸ்தவருடைய வாழ்க்கை, தங்களுடைய விசுவாசிகள் என்று சொல்லுகிறவருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது. அவர்களுடைய துக்கமான காரியம் என்னவென்றால், அவர்கள் அதை குறித்து கரிசனைப்படவில்லை. அவர்கள் கரிசனைப்பட்டிருந்தால் ஆண்டவர் அவர்களை விடுதலைக்கு நேரம் நடத்திருப்பார். அவர்கள் கரிசனைப்படாதிருக்கும் பொழுது அவர்களை அவர் முன்னே ஆண்டவர் நடத்துகிறதில்லை. இதுதான் அங்கே காணப்படுகிற சோகம். இங்கே சொல்லியிருக்கிறது, முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு என்று சொல்லியிருக்கிறது. அதனுடைய பொருள் என்னவென்றால், உட்புறத்தை நீ கவனம் செலுத்து, வெளிப்புறத்தை கவனம் செலுத்தாதே. நீங்கள் உங்களே இந்த கேள்வி கேட்க வேண்டும். உங்களுடைய எந்த பகுதி, உங்களுடைய வாழ்க்கையுடைய எந்த பகுதியை நீங்கள் கவனம் செலுத்துகிறீர்கள்? எது அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது? ஒரு கட்டடத்திலே, ஒரு வானளாவிய மாடி கட்டடம் இருக்கலாம், 70-80 மாடிகள் இருக்கலாம் அந்த கட்டடத்திற்கு. அது வெளியிலே பார்க்க முடிகிறது. அதற்கு கீழாக ஒரு அஸ்திபாரம் இருக்கிறது. எது மிக முக்கியம் என்று நினைக்கிறீர்கள்? அந்த மேலே இருக்கிற மாடி கட்டடங்களா அல்லது அஸ்திபாரமா? எந்த ஒரு கான்ட்ராக்டரோ அல்லது இன்ஜினியரோ சொல்லுவார்கள், அந்த கட்டடத்தினுடைய மாடிகளுடைய பலன் 100% அந்த அஸ்திபாரத்தினுடைய பலத்தை பொறுத்திருக்கிறது என்று சொல்லுவார். அந்த அஸ்திபாரம் பலவீனமாக இருந்தால் ஒரு மாடி கட்டடம் கூட அது விழுந்துவிடும். அதனால்தான் இன்ஜினியர் சொல்கிறார், ஒரு நல்ல அஸ்திபாரத்தை போடுவதிலே முக்கியப்படுத்துகிறார்கள். இயேசுவுமே நல்ல ஒரு அஸ்திபாரத்தை போட சொன்னார். அந்த அஸ்திபாரத்தின் மீது நாம் அந்த மாடி கட்டடங்களை கட்ட வேண்டும். நாம் அதை செய்யவில்லை என்றால் இயேசு அந்த சீஷனாக விரும்பாத அந்த மனிதனை பற்றி இயேசு பேசினாரே. லூக்கா 14 அதிகாரத்திலே சீஷத்துவத்தை குறித்து பேசினார். 26-33 உள்ள வசனங்களே, அதில் நடுவிலே ஒருவன், சீஷனாக விரும்பாத ஒரு மனுஷனை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அவன் அஸ்திபாரத்தை போட்டுவிட்டு வேற எதுவுமே கட்டவில்லை. அதுவாக இருக்கலாம், அல்லது நாம் இப்படி சொல்லலாம், அந்த நபர் மத்தேயு 7 அதிகாரத்திலே சொன்னாரே, 26 உள்ள வசனங்களிலே, ஒரு புத்தி இல்லாத மனுஷன், அவன் கட்டடத்தை கட்டினான், ஆனால் அதுக்கு அஸ்திபாரம் இல்லை. இது இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவைகள், இரண்டுமே மதீனமான காரியங்கள். நமக்கு கட்டடம் அஸ்திபாரம் வேண்டும். அந்த அஸ்திபாரத்தின் மேலே நாம் மாடி கட்டடங்களை கட்ட வேண்டும். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பரிசு இடத்திலே முதலாவது அஸ்திபாரத்தை போடு என்று சொல்லுகிறார். அதை நிறுத்தி விடாதே, அது மீது கட்டடத்தை கட்டு என்று சொல்லுகிறார். ஆனால் நம்முடைய ஜீவனை பொறுத்த விஷயத்திலே காரியம் எப்படி இருக்கிறது? நாம் உள்ளான காரியத்தை முதலாவது கவனித்துக் கொண்டால் வெளிப்புறம் அது தானாகவே சரியாகிவிடும். அதை குறித்து எந்த சந்தேகமும் இல்லை. உங்கள் விதையை நிலத்திலே போட்டு தண்ணி ஊற்றினால் அது செடி வளர்ந்துவிடும். நம்முடைய உள்ளான ஜீவம் எப்படி இருக்கிறது என்றால், என்னுடைய மனது மருவப்பட நான் அனுபவித்தேன் என்றால், நான் ஜனங்களோட கோபம் படாதிருக்கும்படி நான் கவனம் செலுத்தினேன் என்றால், நான் கொலை செய்ய மாட்டேன். என்னுடைய உள்ளான மனப்பான்மை சரியா இருந்தால் வெளிப்புற ஜீவியம் சரியா இருந்துவிடும். நான் உள்ளான ஜீவியத்திலே நான் இச்சிக்காது இருப்பேன் என்றால், நான் விபச்சாரம் செய்ய அபாயத்திலே இல்லை. என்னுடைய உள்ளான ஜீவியத்திலே என்னுடைய சத்துருக்களை நான் சேகிப்பேன் என்றால், நான் வெளிப்பிரகாரமாக அவர்கள் என்னுடைய அயலாளி நேசிக்கிறதுல எனக்கு பிரச்சனை இருக்காது. ஆகவே நாம் வெளிப்புற ஜீவியத்தை சுத்தப்படுத்துவதற்கு நாம் எந்த ஒரு முயற்சியும் செய்ய தேவையில்லை, உள்ளே நாம் கவனம் செலுத்தினால். இது இப்படித்தான் இருக்கிறது. நாம் உதாரணத்துக்கு நாம் இப்படி சொல்லலாம், நியாயப்பிரமாணம் எப்படி இருக்கிறது என்றால், ஒரு ஆயின்மெண்ட், ஒரு களிம்பி போல இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் எனக்கு ஏதோ ஒரு கொப்பளம் வருகிறதோ, அதன் மேலே நான் ஒரு ஆயின்மெண்ட் போடுகிறேன். அது மிகவும் பலனளிக்கிறதா இருக்கிறது. அது நான் ஆயின்மெண்ட் தேய்க்கும் போது அது சரியாகி விடுகிறது. நாளைக்கு அடுத்த கையிலே வருகிறது, அங்கே ஆயின்மெண்ட் போடுகிறேன். அப்புறம் காலிலே சொறி வருகிறது. நான் இப்படி இந்த ஆயின்மெண்ட் டியூபை நான் எப்பொழுதுமே நான் வெளிப்புறமான சரீரத்தை சரியாக வைத்துக் கொள்ள நான் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. ஆனால் உள்ளாக அந்த கொப்பளத்தை உண்டாக்குறது வியாதி இருந்து கொண்டே இருக்கிறது. நான் ஒவ்வொரு நாளும் அந்த ஆயின்மெண்ட்டை பூசிக்கொண்டே இருக்கிறேன். இப்படித்தான் நியாயப்பிரமாணம் இருந்தது. இதை செய், இதை செய்யக்கூடாது என்று சொன்ன காரியங்கள் எல்லாம் அந்த இஸ்ரேல் தேசத்திலே பாவம் வந்து அந்த தேசத்தை அழித்துவிடக்கூடாது என்பதற்காக வெளிப்புறமாக கொடுக்கப்பட்டது. அதனால்தான் இந்த வெவ்வேறு தேசங்களிலே சட்டங்கள் இருக்கிறது. நீ ஏதோ ஒரு காரியத்தை செய்தால் உனக்கு ஜெயில போடப்படுவாய், தண்டிக்கப்படுவாய் என்று சொல்கிறார்கள். அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் 10 கற்பனைகளின் அடிப்படையை வைத்துதான் எழுதப்பட்டது. ஆனால் இயேசு அந்த வேரிலே கோடரை கொண்டு வந்தார். நான் இந்த பிரச்சனையை வேரிலே நான் சந்திக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறார். இது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு மருத்துவர் சொல்கிறார், உனக்கு வந்து இப்பொழுது ஆன்டிபயோட்டிக் எதிர் உயிரி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, அதை நீ சாப்பிட்டால் அந்த பிரச்சனையை உள்ளாக, இந்த கொப்பளத்தை உண்டாக்குற அந்த பிரச்சனையை உள்ளாக சரி செய்துவிடும். அப்பொழுது உனக்கு இந்த ஆயின்மெண்ட் டியூப் உங்களுக்கு தேவையில்லை, அதனை தூக்கி எறிந்து விடலாம் என்று சொல்லுவார். இந்த பிரச்சனையை ஆன்டிபயோட்டிக் வந்து உள்ளாக சரி செய்து விடுகிறது, உனக்கு கொப்பளம் வராது. இதுதான் பிரமாணத்துக்கும் கிருபைக்கும் உள்ள வித்தியாசம். எது நல்லது, ஆயின்மெண்டா அல்லது ஆன்டிபயோட்டிக்கா, பிரமாணமா கிருபையா? மிகவும் தெளிவா இருக்கிறது. அநேகர் கிருபையை பற்றி பேசுகிறார்கள், ஆனால் அந்த ஆயின்மெண்ட் டியூபை தூக்கி எறிந்து விடுகிறார்கள், ஆனால் ஆன்டிபயோட்டிக் எடுக்காமல் இருக்கிறார்கள், அதனால் தொடர்ந்து கொப்பளம் வந்து கொண்டே இருக்கிறது. அநேக சராசரி கிறிஸ்தவருடைய வாழ்க்கையை ஒரு தேவபக்தியுள்ள யூதர்கள் பிரமாணத்தை கடைபிடித்தவர்கள் அவருடைய வாழ்க்கை காட்டிலும் 100 மடங்கு மிக மோசமா இருக்கிறது. இங்கே கிருபையை சொல்லுகிறதான கிறிஸ்தவன் அவன் ஆன்டிபயோட்டிக் எடுத்துக் கொள்கிறதிலே அவனுக்கு கொப்பளம் வந்து கொண்டே இருக்கிறது. நாம் எப்பொழுது அந்த ஆயின்மெண்ட் தூக்கி எறிய வேண்டும் என்றால் ஆன்டிபயோட்டிக் எடுத்தால் தான் தூக்கி எறிய வேண்டும். நீங்கள் பிரமாணத்தை எப்பொழுது தூக்கி எறிய வேண்டும் என்றால் நீங்கள் கிருபை உள்ளாக இருந்தால் தான், உங்களுடைய உள்ளான ஜீவியத்தை சுத்தப்படுத்தினால் தான் நீங்கள் பிரமாணத்தை தூக்கி எறிய முடியும். அதுதான் இங்கே சொல்லுகிறார், நீங்கள் பிரச்சனையை உள்ளாக நீங்கள் சந்தித்தீர்கள் என்றால் நீங்கள் வெளிப்புறமான காரியத்தை எது சரிசெய்ய எதுவுமே நீங்கள் செய்ய தேவையில்லை. நீங்கள் போஜன பாத்திரங்கள் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு என்று சொல்கிறார். உள்ளான காரியத்தை நீங்கள் பார்த்தால் வெளிப்புறம் சுத்தமாகிவிடும். முதலாவது உட்புறம், அப்புறம் வெளிப்புறம் என்று சொல்லவில்லை. வெளிப்புறத்தை தொடவே நீங்கள் தேவையே இல்லை. அது உள்ளான காரியம் சுத்தப்படுத்தும் போது வெளிப்புறம் தானாக சுத்தமாகிவிடும். அடுத்த வசனத்திலே மாயக்காரரை வேதபாரை பிரசேரி உங்கள் கையோ வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கும் என்று சொல்கிறார்கள். சில சமயங்களிலே அருமையான கல்லறை செய்கிறார்கள், அவர்கள் புறம்பே அலங்காரமாக காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளும் சகல அதிகரித்திருந்திருக்கும். என்ன ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்கள், வெளியிலே அலங்காரமாக இருக்கிறது. அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது, வெளியிலே நல்ல அருமையாக இருக்கிறது, நன்றாக பாடுகிறார்கள், பிரசங்கிக்கிறார்கள், வெளிப்பிரகாரமான காரியங்களிலே மனுஷர்களுக்கு ஒரு தோற்றத்தை கொடுக்கிறார்கள், ஆனால் அவருடைய உள்ளான வாழ்க்கை மோசமாக இருக்கிறது. அப்படித்தான் நீங்களும் மனுஷருக்கும் நீதிமன்றங்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். தொடர்ந்து அவர் சொல்கிறார், மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்கள் கையோ நீங்கள் தீர்க்க தரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமன்றங்களின் சமாதிகளை சிங்கரித்து எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களுடைய நாங்கள் தீர்க்க தரிசிகளின் ரத்த பழிக்கு உடன்பட மாட்டோம் என்கிறீர்கள். ஆகையால் தீர்க்க தரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திராயிருக்கிறீர்கள் என்று நீங்கள் உங்களை குறித்து சாட்சிகளாக இருக்கிறீர்கள். இது ஒரு பொதுவான காரியம். ஒரு 300 வருடங்களுக்கு முன்பதாக, 200 வருடங்களுக்கு முன்பதாக வாழ்ந்த ஒரு பர்சனாலிட்டியை மெச்சிக்கொள்வது சாதாரணமா இருக்கிறது. ஆனால் அந்த நாட்களிலே வாழ்ந்த பொழுது அவர்கள் கள்ளதீர்க்க தரிசிகள், துருபதேசக்காரர்கள் என்று சொல்லி பேல்செபூல் எல்லாம் சொல்லி அழைக்கப்பட்டார்கள். ஆனால் இப்பொழுதோ அவர்கள் மறித்து கடந்து போன பிறகு அவர்களை புகழ்கிறார்கள் ஜனங்கள். இது எல்லா சுவிசேஷ கிறிஸ்தவர்கள் மெச்சிக்கொள்கிற எல்லா கிறிஸ்தவான்களை குறித்தும் அப்படித்தான் இருக்கிறது. ஜான் வெஸ்லி, லூத்தர், வில்லியம் பூத், டிஎல் மூடி, சார்ல்ஸ் ஃபென்னி, இவர்கள் எல்லாவற்றையும் மெச்சிக்கொள்வது சுலபம். ஆனால் இந்த முன்னால் இருந்த முந்தைய தீர்க்க தரிசிகள், தேவன் அந்த நாளில் எழுப்பின தீர்க்க தரிசிகள், ஒரு சத்தியத்தை வெளிக்கொண்டு வரும்படியாக, அவருக்கென்று ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும்படியாக ஏற்படுத்தின தீர்க்க தரிசிகள். ஆனால் அந்த அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் துருபதேசக்காரர்கள் என்றும் கள்ளத்தரிசிகள் என்றும் பலவிதமான மோசமான பெயர்களால் அழைக்கப்பட்டார்கள். இப்பொழுது ஜனங்கள் அவருடைய புகழை பேசுகிறார்கள். ஆனால் ஜீவனோடு உயிரோடு இருக்கிற தீர்க்க தரிசிகள் இந்த உலகத்திலே எந்த இடத்துல இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசி மிகவும் மோசமாக அழைக்கப்படுகிறார்கள். துருபதேசக்காரர்கள், ஒரு மார்க்க கண்மூடி தலைவர் என்றெல்லாம் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட எத்தனையோ பெயர்களை சொல்லி திட்டுகிறார்கள். அந்த நாட்களிலே அந்த தீர்க்க தரிசிகள் 150 வருடத்துக்கு அழைக்கப்பட்டது போலவே இந்த 50 வருடம் கழித்து இந்த தீர்க்க தரிசி மறித்த பிறகு இவருடைய புகழை பேசுவார்கள். இதுதான் 2000 வருட கிறிஸ்தவ வரலாற்றிலே காரியங்கள் இப்படித்தான் இருந்திருக்கிறது. கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் மறித்தவர்களையும் ஜீவிக்கிறவர்களையும் நடத்துகிற காரியம் இப்படித்தான் இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எங்கள் பிதாக்கள் நாட்டில் இருந்தோமானால் அவர்களுடைய நாங்கள் தீர்க்க தரிசியில் ரத்தப்படிக்கு உடன்பட்டுக்க மாட்டோம் என்கிறார்கள். ஏசாயா, சகரியா என்பவர்கள் எங்களுடைய பிதாக்கள் கொல்லப்பட்டார்களே, நாங்கள் அதை செய்திருக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு அவருடைய கல்லறைகளை கட்டுகிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் தீர்க்க தரிசிகளை மிகப்பெரியவரான இயேசு கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருந்தாரே, அவரை எப்படி நடத்தினார்கள்? அது அவருடைய மாய்மாலத்தை தோலுரித்து காட்டியது. அதற்கு பிறகு தொடர்ந்து நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். சர்ப்பங்களே, 33வது வசனம், விரிவின் பாம்பு குட்டிகளே, நரகாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? நாம் இயேசு கற்பித்த அனைத்தையும் புரிந்து கொள்ள விரும்புகிறோம். அவருடைய வாழ்க்கையின் மூலமாக, அவர் பேசின விதத்தின் மூலமாக, அவருடைய வார்த்தைகளின் மூலமாக கிறிஸ்துவை போல உள்ள ஒரு நபர் கிறிஸ்துவை போல நடந்து கொள்ளுவான், அவன் இயேசு பேசுவது போலவே பேசுவான். ஒரு பிரசங்கி ஜனங்களை பார்த்து விரியன்பாங்கு குட்டிகளே நரகாக்கினுக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் என்ன நினைப்பீர்கள்? தங்களுடைய வேதத்தை வைத்துக் கொண்டு ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்திருக்கிறவர்களை பார்த்து அப்படி பேசினால் என்ன நினைப்பீர்கள்? அந்த போதகர் கிறிஸ்துவை போல அல்லாதவர் என்று சொல்வீர்கள். உங்கள் மத்தியிலே அவர் மிகவும் தீர்க்கதரிசியாக இருந்திருப்பார். ஆனால் கிறிஸ்துவை போல இருப்பது என்றால் என்ன என்பது குறித்த தவறான புரிந்து கொள்வது இருந்ததுனாலே அவரை பார்த்து என்ன சொல்வார்கள் ஜனங்கள்? இவர் கிறிஸ்துவை போல அல்ல, இவரிடத்தில் கிருபை இல்லை என்று சொல்கிறார்கள். கிறிஸ்துவை போல என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறவர்கள் கிறிஸ்துவை போல இருப்பது என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதனாலே அவர்கள் தங்களை வஞ்சித்துக் கொள்கிறார்கள், சுவிசேஷத்தை வாசிக்காத ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள். இங்கே கிறிஸ்துவை போல உள்ள காரியம் என்றால் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. 34வது வசனம், ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதபாரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன், அவர்களில் சிலரை கொன்று சிலுவைகளில் அறிவீர்கள், சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊரு துன்பப்படுத்துவீர்கள். இதுதான் இந்த ஒரு மெய்யான தேவனுடைய தீர்க்கதரிசியினுடைய நிலைமையுமாய் இருக்கிறது. தேவன் அனுப்புகிறவர்கள், நான் அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். நான் தீர்க்கதரிசிகளை உங்களிடத்திலே அனுப்பும் பொழுது ஞானிகளை வேதத்தின்படி பிரசங்கித்து நடக்கிற ஜனங்களை அனுப்பும் பொழுது அவர்களில் சிலரை கொன்று போடுவீர்கள், உங்களை ஆலயங்களை வாரினால் அடிப்பீர்கள், ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள், இப்படி அவர்கள் எல்லா விதமான மோசமான பெயர்களால் அழைப்பீர்கள், இங்கே இங்கும் அங்கும் துரத்துவீர்கள். ஏனென்றால் நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமி மேல் சிந்தப்பட்ட நீதிமான் ரத்தப்பழியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள் என்று சொன்னார். இவர்கள் எல்லாம் இந்த சந்ததி மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மெய்யான தீர்க்கதரிசியினுடைய நிலைமை எப்படி ஆகும்? ஒரு மெய்யான தேவனுடைய தீர்க்கதரிசி ஒருபோதும் பிரபலமானவராக இருக்க மாட்டார். கிறிஸ்தவத்திலே மெய்யான தேவனை மெய்யா பயப்படுகிறவர்கள் அவரை மதித்து கனப்படுத்துவார்கள். மெய்யாகவே இயேசு நாட்களிலே தேவனுக்கு பயந்தவர்கள் இயேசுவை இயேசுக்கு என்று ஜீவனை கொடுக்கும் அளவுக்கு அவருக்கு பயந்து அவருக்கு கனப்படுத்தினார்கள். சீஷர்கள் அப்படித்தான், 11 சீஷர்கள் அப்படித்தார்கள். ஆனால் அந்த நாட்களில் பரிசுகளா இருந்த அந்த சுவிசேஷர்களா இருந்தவர்கள் அவர்கள் எல்லா விதமான மோசமான பெயர்களாலும் இயேசு அழைத்தார்கள். ஆகவே நாம் இதை நினைவு கொள்ள வேண்டும். அதுதான் பவுலுடைய நாட்களில் நடந்தது. யூதர்கள் பவுலை குறித்து அவர் ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்றும் துருபதேசக்காரன் என்று நினைத்தார்கள். ஆனால் மெய்யான சீஷர்கள் அப்போஸ்தலனுடைய பவுல் தேவன் மெய்யாகவே தேவனுடைய அப்போஸ்தலன் என்று கருதினார்கள். ஆகவே ஒரு மெய்யான தேவனுடைய ஊழியக்காரனை குறித்த உங்களுடைய அபிப்பிராயம் என்ன இருக்கிறது நான் சொல்லட்டும். நீங்கள் ஒரு மெய்யான தேவனுடைய ஊழியக்காரனை எப்படி பார்க்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை வெளிப்படுத்துகிறது. நீங்கள் அவனை உதாசீனப்படுத்துகிறீர்கள் என்றால் அது உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை காட்டுகிறது. நீங்கள் அவரை மதிப்பீர்கள் என்றாலும் உங்களுடைய ஆவிக்குரிய தன்மை எப்படி இருக்கிறது என்பதை அது வெளிப்படுத்துகிறது. இயேசு இங்கே இதையெல்லாம் எந்த ஒரு இருதயமும் இல்லாமல் சொல்லவில்லை. இங்கே ஒரு அருமையான ஒரு சமநிலையை பார்க்கிறீர்கள். கிருபைக்கும் சத்தியத்துக்கும் இல்ல இந்த ஒரே அதிகாரத்திலே இருக்கிற சமநிலையை பார்க்க முடிகிறது. அவர் மிகவும் கடினமாக பரிசேயர்களுக்கு எதிராக 36 வசனம் வரைக்கும் அவர் பேசுகிறார். அதற்கு பிறகு அங்கே ஆண்டவருடைய கனிவான வார்த்தைகளை பாருங்கள். அவர் எருசலேமை பார்த்து அழுதார். லூக்கா சுவிசேஷத்தில் அழுதார் என்று இருக்கிறது. அவர் எருசலேமே எருசலேமே தீர்க்க தரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறுகின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தினமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று என்று புலம்பினார். இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒரு சமயம் வரும், தேவனுடைய பொறுமை முடிவுக்கு வருகிற நேரம். ஆண்டவர் 3.5 வருடங்கள் பொறுமையா இருந்தார், பொறுமையா இருந்தார், காத்திருந்தார். எருசலேமும் அந்த எருசலேம் ஜனங்களும் அந்த மதவாத ஜனங்களும் மனம் திரும்பி அவர் ஏற்றுக்கொள்ளும்படி விரும்பினார். ஆனால் அவர் நிராகரித்துக் கொண்டிருந்தார்கள். அவரை நிராகரித்து விட்டார்கள். நான் உங்களை எத்தனை தினமோ உங்களை ஒரு கோழி தன் குஞ்சுகளை அணைக்கிறது போல அபாயத்திலிருந்து உங்களை காக்கும்படியாக நான் கூப்பிட்டேன், ஆனால் நீங்கள் அதை விரும்பவில்லை. எவ்வளவு அதிகமாக எத்தனையோ தரம் என்று சொல்கிறார். எந்த அளவுக்கு நான் இங்கேயும் அங்கேயும் நான் சென்றேன், இரவும் பகலுமாக நான் பிரயாணம் பண்ணினேன். நான் உங்களுக்கு பணத்துக்காக உங்களுக்கு ஊழியம் செய்யவில்லை, ஆனால் உங்களை ஆசீர்வதிக்கும்படி நான் அப்படி செய்தேன். ஆனால் உங்களுக்கு எந்த விருப்பமும் இல்லை. இப்பொழுது உங்களுடைய வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். இது என்னுடைய பிதாவுடைய வீடு அல்ல. ஒரு நாட்டிலே அப்படி இருந்தது. ஒரு நாளிலே இயேசு அதை தேவாலயத்தை என்னுடைய தேவனுடைய வீடு என்று சொன்னார், பிதாவுடைய வீடு என்று சொன்னார், இப்பொழுது உங்களுடைய வீடு என்று சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களை பார்த்து உங்களை சபையை பார்த்து உங்களுடைய இது என்னுடைய சபை அல்ல, இப்பொழுது இது உங்களுடைய சபை, உங்களுடைய வீடு, நீங்கள் செய்கிறதை செய்யுங்கள் என்று சொன்னால் அது மிக துக்ககரமான காரியமாயிருக்கும். அநேக சபைகளை பார்த்து ஆண்டவர் இப்படித்தான் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் உங்களுடைய சபையும் அப்படி நடக்க முடியும். தேவன் உங்களுக்கு தீர்க்க தரிசனங்களை அனுப்புகிறார், வார்த்தையை உங்களுக்கு பேசுகிறார். தீர்க்க தரிசனுடைய வார்த்தை ஏதோ உங்களை செவியை இன்பமா இருக்காது, உங்களுடைய கேன்சரை அறுத்தெடுக்கிற கடினமான வார்த்தையா இருக்கும். ஒரு நாளிலே தேவனுடைய பொறுமை முடிவுக்கு வரும், அப்பொழுது அவர் சொல்லுவார், உங்களுடைய வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் என்று சொல்லுவார். இது முதல் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் என்று சொன்னார், நான் போகிறேன் என்று சொன்னார். அதற்கு பிறகு அவர் புறப்பட்டு போய்விட்டார், பரலோகத்துக்கு போய்விட்டார். அதற்கு பிறகு நீங்கள் என்னை திரும்பவும் காண மாட்டீர்கள், ஒரு நாளிலே நான் மகிமையிலே வரும்பொழுது, இரண்டாம் நாள் வகையிலே வரும்பொழுது அப்பொழுதுதான் காண்பீர்கள் என்று சொன்னார். அந்த சமயத்திலே அநேக தலைமுறைகள் மறித்து நரகத்துக்கு சென்று போயிருந்திருக்கும். இது ஒரு மிக பெரிய காரியம், எவ்வளவு ஒரு துக்க ஒரு சோகமான காரியம். ஒரு தலைமுறை தலைவர்கள் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் உதாசீனப்படுத்தினார்கள் என்றால் எத்தனையோ பேர் அதனாலே பாதிக்கப்படுகிறார்கள் பார்த்தீர்களா? ஒவ்வொரு பாஸ்டரும் ஒவ்வொரு மூப்பரும் தேவனுடைய ஊழியனும் அவருடைய பொறுப்பை சீரியஸாக எடுத்துக்கொண்டு ஜனங்களை தேவனுடைய சத்தத்துக்கு நேராக நடத்த வேண்டும். இப்பொழுது நாம் 24 அதிகாரத்துக்கு வருகிறோம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். எவ்வளவு அருமையான கற்கல்விகளை பாருங்கள் என்று சொல்கிறார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவங்களெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் மெய்யாகவே நான் சொல்லுகிறேன், இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லுராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார், இந்த தேவாலயம் இது முற்றிலுமாக இடிக்கப்பட்டு போகும், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராது என்று சொன்னார். அது எதிர்காலத்தில் நடக்க போக இருந்த காரியம். அது நம்முடைய வரலாற்றிலே நாம் அறிகிறோம், ரோமர் அந்த அதிகாரி வந்து 40 வருடங்களுக்கு பிறகு அதை அழித்து போட்டு விட்டான். இயேசு தீர்க்க தரிசனம் உரைத்தபடியே ஆவியானவர் உணர்த்தினார், அதை இயேசு தீர்க்க தரிசனம் உரைத்தார். அந்த சீஷர்கள் இதை கேட்டார்கள். பின்பு அவர் ஒளிமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவர்கள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய இந்த தேவாலயம் எப்பொழுது இடிக்கப்படும், அதுதான் இயேசுடைய இரண்டாம் வருகை என்று நினைத்தார்கள். தேவாலயம் அழிக்கப்படும் பொழுது இயேசுடைய இரண்டாம் வருகை வந்துவிடும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அங்கே 3 கேள்விகளை சீஷர்கள் கேட்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ஒரே காரியம், ஒரே சம்பவம் என்று நினைத்தார்கள். ஆனால் எல்லாமே ஒரே சம்பவம் அல்ல. தேவாலயம் இயேசு கிறிஸ்துக்கு பிறகு 40 ஆண்டுகளுக்கு பிறகு இடிக்கப்பட்டது. கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை இன்னும் 2000 வருடமாக நடைபெறவில்லை. அந்த உலகத்தின் முடிவு, அந்த யுகத்தினுடைய முடிவு, மனுஷ வரலாற்றின் முடிவு இன்னும் 1000 வருடங்கள் கழித்துதான் இருக்கும். இது எல்லாம் 3 எல்லாம் ஒரே சம்பவம் என்று நினைத்த 3 கேள்விகள். அவர்களுக்கு தேவாலயம் மிகப்பெரிய காரியம், ஆகவே தேவாலயம் முடிக்கப்பட்டு விட்டால் எல்லாம் முடிந்தது என்று நினைத்தார்கள். ஆனால் அப்படி இல்லை. இயேசு பதிலளித்தார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அந்த அதிகாரத்தினுடைய பிற்பகுதியில் எல்லாவற்றிலும் அந்த 3 கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறார் ஆண்டவர். அந்த கடைசி 2 கேள்விகளை ஒன்றாக சேர்த்து அடிப்படையாக சொல்லலாம். 2 கேள்விகள், உங்களுடைய இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இந்த தேவாலயம் எப்பொழுது இடிக்கப்படும், முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, எப்பொழுது நீர் வருவீர்? ஆகவே முதலாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி பாருங்கள். அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இந்த வசனத்தை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எத்தனை ஜனங்கள் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், அவர்கள் நான் தான் இயேசு கிறிஸ்து என்று சொன்ன ஜனங்களை பற்றி கேட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்து இந்த உலகத்தினுடைய சரித்திரத்திலேயே ஒரு ஏதோ கையை வீரலால் எண்ணப்படக்கூடிய அளவுக்கு தான் சில புத்தி பேதலித்தவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வஞ்சிப்பார்களா? நான் தான் இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் அவர்களால் வஞ்சிக்கப்படுவார்களா? நான் அறிந்திருக்கிற எந்த ஒரு கிறிஸ்தவனும் அவர்களால் வஞ்சிக்கப்பட மாட்டான். நிச்சயமாக எந்த ஒரு மறுபிறப்பு அடைந்த கிறிஸ்தவனும் வஞ்சிக்கப்பட மாட்டான். அவர் என்ன சொன்னார்? அந்த வசனத்தை நாம் தவறாக விளங்கிக் கொண்டோம் என்றுதான் நான் நினைக்கிறேன். அவர் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், அநேகர் என்னுடைய நாமத்தினாலே வந்து நானே கிறிஸ்து, அதாவது நான் தான் இயேசுதான் நீயான கிறிஸ்து என்று சொல்வார்கள். நாம் இப்படி படிக்கட்டும், அநேகர் வந்து என்னுடைய இயேசுதான் கிறிஸ்து, இயேசுதான் மேசியா என்று சொல்லி அதற்கு பிறகு அநேகரை வஞ்சித்து சுற்றி தெரிவார்கள். ஏனென்றால் இயேசு மேசியா இல்லை, கிறிஸ்து அல்ல என்று சொன்னால் யாருமே அதை நம்ப மாட்டார்கள். அவர்களை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கவில்லை. இயேசுவை கிறிஸ்து என்று அங்கீகரித்துக் சொல்லக்கூடிய வருகிறவர்கள் அவர்கள் என்னுடைய நாமத்தினாலே வருகிறவர்கள். நான் கிறிஸ்து என்று சொல்லுகிறவர்கள் தான் தன்னைத்தான் அந்த இடத்துல சொல்லுகிறார். இயேசுதான் கிறிஸ்து என்று சொல்லுகிறவர்கள் அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகு நீங்கள் வசனங்களை படித்தால் புரிந்து கொள்வீர்கள். அப்படி அநேக அநேக ஜனங்கள் வரலாற்றிலே இயேசுதான் கிறிஸ்து என்று சொன்னவர்கள் அவங்களுடைய எல்லா விதமான கள்ள போதங்களினாலும் அநேகரை லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்களை இந்த 2000 வருடங்களாக வஞ்சித்திருக்கிறார்கள். அதுதான் முதலாவது எச்சரிப்பு ஆண்டவர் கொடுத்தது. உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன? வஞ்சனை, மிகவும் பரவலான வஞ்சகம். அதற்கு பிறகு 11வது வசனம், அநேகர் அநேகர் என்ற வார்த்தை பாருங்கள். 5வது வசனத்திலே அநேகர், 11வது வசனத்திலே அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் அநேகரை வஞ்சிப்பார்கள். 2வது காரியம் அவர் சொல்லுவது திரும்பமாக கீழே வசனத்தில் பார்க்கிறோம், 24வது வசனத்திலே கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துகளும் எழும்பி குடும்பனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். நான் இதை முன்னதாக உங்களுக்கு அறிவிக்கிறேன். சுவாரஸ்யமாக இருக்கிறது, அவர் அநேக அற்புதங்களை சொன்னால், அநேக அடையாளங்களை சொன்னாலும் பஞ்சங்களும் யுத்தங்களும் உபத்திரவங்களும் வந்தாலும் ஒரு காரியத்தை இயேசு திருப்பி திருப்பி 3 முறை சொல்லுகிறார். அது என்ன? வஞ்சகை, வஞ்சனை, வஞ்சகம். ஆகவே கடைசி நாட்களுடைய குறிப்பான அடையாளம் என்னவென்றால் ஒரு மிக பெருத்த அளவிலே கிறிஸ்தவத்திலே வஞ்சகம் காணப்படும். எப்படி? எத்தனையோ விதமான கள்ள உபதேசங்கள். நாம் இதை எப்படி, இந்த வஞ்சகத்தில் எப்படி நாம் தப்பித்துக் கொள்வது? அதுதான் நாம் மெய்யாகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம். நாம் இந்த வஞ்சகங்கள் எல்லாம் எப்படி நாம் தவிர்க்க முடியும், தப்பித்துக் கொள்ள முடியும்? அங்கே இருக்கிறதான வஞ்சகங்கள் எல்லாம் என்ன? அவர்கள் பெரிய அற்புத அடையாளங்களை எல்லாம் காண்பிப்பார்கள் என்று சொல்லுகிறார் பவுல். சொல்லுகிறார் 2 தெசலோனிக்கேயர், அந்த கிறிஸ்துவின் வருகை பலத்த செய்கையின்படி இருக்கும் என்று சொல்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 2:9 அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் இருக்கும். அங்கே ஒரு பொய்யான அடையாளங்களும் அற்புதங்களும் சுகமாக்குதல்களும் அங்கே நடக்கும். இயேசு நாமத்தினாலே வருவார்கள். இயேசுதான் கிறிஸ்து என்று சொல்லுகிறவர்கள் அநேகரை வஞ்சிப்பார்கள். இதை நாம் எப்படி நாம் இந்த வஞ்சகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும்? அதே அதிகாரத்திலே சொல்லுகிறார், வஞ்சகத்தை குறித்து சொல்லுகிற அதே அதிகாரத்திலே அதை அதிலிருந்து தப்புவது என்னவென்றால், இங்கே நுணுக்கமாக அதனுடைய பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் அக்கிரமக்காரனுடைய வருகை, 9வது வசனம், 2 தெசலோனிக்கேயர் 2:9, அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் இருக்கும். 10வது வசனம், கெட்டுப்போகிறவர்கள். ஏன் அவர்கள் கெட்டுப்போகிறார்கள்? மிக முக்கியமான ஒரு வார்த்தை. ஏனென்றால் அவர்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாக சத்தியத்து மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகாரியாமல் போனபடினாலே எப்படி நடக்கும்? அவர்கள் நரகத்திலிருந்து ரட்சிக்கப்படுவதில்ல, பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுது. இயேசு பாவத்திலிருந்து ரட்சிக்க வந்தார். இதனாலே அவர்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாக சத்தியத்து மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியினால் அவர்கள் அப்படி நடக்கும். ஆகையால் தேவன் தாமே பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். 12வது வசனம், நம்முடைய இச்சைகள் நம்மை வஞ்சிக்கும் என்று எபேசியர் 4 வாசிக்கிறோம். பிசாசானவன் நம்மை வஞ்சிப்பான் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 12 வாசிக்கிறோம். இருதயம் நம்மை வஞ்சிக்கும் என்று எரேமியா 17 வாசிக்கிறோம். நம்முடைய இச்சைகள், நம்முடைய இருதயம், பிசாசானவன் எல்லாமே நம்மை வஞ்சிக்க முயற்சிக்கிறார்கள். நமக்கு ஒரே இருக்கிற நம்பிக்கை இயேசுதான், தேவன் தான். ஆனால் தேவனும் நம்மை வஞ்சிக்க அனுமதிப்பார் என்றால் அப்பொழுது நமக்கு நம்பிக்கையே இல்லை. இந்த 3 சக்திகளும், நம்முடைய இச்சைகளும், சாத்தானும், இருதயம் நம்மை வஞ்சிக்க முயற்சிக்கின்றன. அதற்கு மேலாக சர்வவல்ல தேவனும் நம்மை வஞ்சிக்க அனுமதித்தார். நமக்கு எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லை. தேவன் தான் வெளிச்சத்தினுடைய ஆதாரம். அவர் வெளிச்சத்தை அணைத்து விட்டால் அந்தகாரம் வந்துவிடும், நாம் வஞ்சிக்கப்பட்டுப்படுவோம். யார் இப்படிப்பட்ட வஞ்சிக்கும்படி ஆண்டவர் அனுமதிக்கிறார்? யார் இடத்திலே இந்த கொடிய வஞ்சகத்தை அனுப்புகிறார்? அவர்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாக சத்தியத்தினுடைய அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போடப்படினாலே. ஆகவே இங்கே வஞ்சகத்திலிருந்து தப்புவது எப்படி என்கிறதுக்கான ரகசியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். 1, சத்தியத்தை நேசியுங்கள். 2வது, பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட நாடுங்கள். இதுதான், நீ சத்தியத்தை நீங்கள் நேசிப்பீர்கள் என்றால், பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட விரும்புவீர்கள் என்றால் நான் உங்களுக்கு எழுதி கொடுக்க முடியும், நீங்கள் ஒரு நாள் வஞ்சிக்கப்பட மாட்டீர்கள். மிக நிச்சயம் அந்த வார்த்தையின்படி தேவன் உங்களை வஞ்சிக்க மாட்டார். மற்ற சக்திகள் உங்களை வஞ்சிக்க முயற்சிக்குமானால் தேவன் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்துக் கொண்டே இருப்பார், அந்த வஞ்சகத்தை வெளியரங்கப்படுத்திக் கொண்டே இருப்பார். சத்தியத்தை நேசிப்பது என்றால் என்ன? முதலாவது ஒரு காரியத்தை தேவன் உங்களுக்குள்ளாக ஏதோ ஒரு காண்பிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போதோ, செய்தியை கேட்கும் போதோ, ஏதோ ஒரு சூழ்நிலை மூலமாக தேவன் உங்களுக்கு காண்பிக்கும் பொழுது உங்களுடைய சுயநலத்தையோ அல்லது பெருமையோ அல்லது நீங்கள் உங்களையே நாடுகிறது காரியத்தை ஆண்டவர் காண்பிக்கும் போது அதை ஒத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவரே அது சரிதான். இரண்டாவது, வேதத்திலே நீங்கள் இதுவரைக்கும் நம்பின காரியங்கள், வாழ்க்கை முழுவதும் நம்பின காரியங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு காரியத்தை சத்தியத்தை பார்க்கிறீர்கள் என்றால், ஓ இது உண்மையா இருக்கிறது என்று பார்ப்பீர்கள் என்றால் அதை நேசியுங்கள். நீங்கள் பொதுவாக நான் இதுவரைக்கும் தவறாக புரிந்து கொண்டேன் என்று சொல்ல வேண்டி இருந்தாலும் நீங்கள் சத்தியத்தை நேசியுங்கள். உங்களுடைய கனத்தை அங்கு தேடாதீர்கள். அப்படி இருந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் வஞ்சிக்கப்பட மாட்டீர்கள். நீங்கள் வியாதியிலிருந்து ஏழ்மையிலிருந்து விடுதலையாகதை விட பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவதை நாடுங்கள். இந்த ரெண்டு அடையாளங்களை, சத்தியத்தை நேசிக்க தேவனுடைய வார்த்தையிலே சத்தியத்தை காணும்போது நேசியங்கள், பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட விரும்புங்கள். இப்படி இந்த ரெண்டு காரியங்களை கடைபிடித்தால் நீங்கள் வஞ்சகத்திலிருந்து காக்கப்படுவீர்கள். அதுதான் சாத்தானுடைய வஞ்சகத்திலிருந்து கடைசி நாளில் தப்புவிப்பதற்கு இதுதான் நமக்கு இருக்கிற ஆதாரம். நம்ம தொடர்ந்து நாம் அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்.